அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை அரசிடம் யாழ் சமூக அமைப்பு முன்வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்த செய்திகள், பிறகு பாடசாலை அதிபர்களுக்கு ராணுவ முகாம்களில் பயிற்சி அளிக்கப்படுவதையும் கௌரவ கர்னல் பதவிகள் அளிக்கப்படுவதையும் புதிய அரசு நிறுத்த உள்ளது குறித்த தகவல்கள்,
அதிபர்களுக்கு கர்னல் அடுத்தது கேப்டன் இப்படியான ரேங்க் கொடுத்து இப்படி எஃபெக்ட் பண்ணது வந்து ஜனாதிபதி. இப்ப ஜனாதிபதி நிறுத்தணும். இந்த செயல்பாடுகளாலும் பாடசாலை ராணுவ மேம்படுத்துறது நாங்கள் காண்போம்.
புதுடெல்லிக்கு வரும் பராக் ஒபாமா போபால் விஷ வாயு விபத்து குறித்து பேச வேண்டும் என்ற அம்னஸ்டி விடுத்துள்ள கோரிக்கை,
பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதியை கோரி வலியுறுத்த வேண்டும். US கார்பரேஷனான டவ் கெமிக்கல்ஸ் கேஸ் ட்ராஜடி நடந்த இடத்த முழுசா கிளீன் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அம்னஸ்டி வெளியிட்டு இருக்காங்க.
ஆகியவையும் இன்ன பிற தகவல்களும் நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வழங்குபவர் விமல் சொக்கநாதன். ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் மிக்க மரியூபோல் நகரின் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல்களில் 20க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சுமார் 80 பேருக்கு காயம்பட்டதாகவும் உக்ரைனின் உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது. ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் நடத்திய இந்த தாக்குதல் சந்தை பகுதி ஒன்றையும் மக்கள் குடியிருப்புகளையும் சேதப்படுத்தியதாக துறைமுக அதிகாரிகள் விவரித்திருக்கிறார்கள். டொனஸ்க் குடியரசு என்று தன்னைத்தானே பிரகடனம் செய்திருக்கும் கிளர்ச்சியால் படை இத்தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று மறுபடியும் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவின் ஆதரவோடு இது நடத்தப்படுவதாக உக்ரைனும் நேட்டோவும் கருதுகின்றன. கிரிமியாவை கடந்த ஆண்டில் கைப்பற்றிய ரஷ்யா மரியூபோலையும் கைப்பற்றிவிட்டால் வளைகுடா பகுதியை ரஷ்யாவோடு இணைப்பது சுலபமாக இருக்கும். யமன் தலைநகர் சனா மீது ஷியா ஹவுதி போராளிகள் தங்கள் ஆதிக்கத்தை வலுப்படுத்தியிருப்பதை எதிர்த்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வீதிகளில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மேல நாடுகளின் ஆதரவோடு ஆட்சியிலிருந்த அந்த நாட்டின் பிரதமரும் அதிபரும் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று ஹவுதிகளை ஆதரித்தும் எதிர்த்தும் பேரணிகள் நடத்தப்பட்டன. ஹவுதிகள் அமைதி ஒப்பந்தத்தை மதிக்க தவறியதால் பதவியில் தான் நீடிக்க விரும்பவில்லை என்று அதிபர் அப்ட்ராபோ மன்சூர் ஹாட் தெரிவித்திருக்கிறார். சனிக்கிழமை அன்று ஹவுதிகளை எதிர்த்து வேறு சில நகரங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. அதிபரின் ராஜினாமாவை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து விவாதிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றம் கூடியது. நைஜீரியா நாட்டில் போக்கோஹாரம் வன்மவாதிகளினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடகிழக்கு வட்டாரத்தின் மத்தியில் இருக்கும் மைதாகுரி என்ற நகரில் அதிபர் குட்லக் ஜொனத்தன் தனது தேர்தல் பிரச்சார பேரணி ஒன்றை நடத்துகிறார். அவர் பேசும் அரங்கத்தை சுற்றி மிகப்பெரும் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிபர் ஜொனத்தனின் வருகைக்கு சற்று முன்னர் மைதாகுரி நகருக்கு சற்று வெளியே ஒரு கிராமத்தை போக்கோஹாரம் குழுவினர் தாக்கினார்கள் என்றும் குறைந்தது 15 பேராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியின் மிகப்பெரும் பகுதியை கட்டுப்படுத்தி வரும் போக்கோஹாரம் குழுவினரிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்க நைஜீரிய அதிபர் ஜொனத்தன் தவறிவிட்டார் என்று அதிபரை கண்டனம் செய்யும் குழுவினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவின் மன்னராக இருந்த அப்துல்லாவின் மறைவை அடுத்து உலகத் தலைவர்கள் பலர் அவருக்கு மரியாதை செலுத்த சவுதிக்கு போயிருக்கிறார்கள். தனது இந்திய பயணத்தை சுருக்கியிருக்கும் அமெரிக்க அதிபர் ஒபாமா செவ்வாய்க்கிழமை அங்கு போய் சேர்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனும் பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலாண்டேயும் புதிய மன்னர் சல்மானை சந்திக்க இருக்கிறார்கள். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவித் ஜரீஃபும் சவுதிக்கு போயிருக்கிறார். ஸ்திரமற்ற மத்திய கிழக்கு பகுதியில் சவுதி அரேபியாவுக்கு இருக்க முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக உலகத் தலைவர்களின் வருகை இருக்கிறது என்று பிபிசி நிருபர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நாட்டிடம் இருக்கும் கணிசமான எண்ணெய் வளம் ஏற்படுத்தும் செல்வாக்கையும் இது உணர்த்துகிறது. இந்தோனேஷிய கடற்பகுதியில் கடந்த மாதம் மீழ்ந்து மூழ்கிய விமானத்தின் மூலப்பகுதியை வெளியே தூக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வி கண்டிருக்கிறது. நிவாரணக் குழுவைச் சேர்ந்த சுழியோடிகள் கடலில் மூழ்கி மிதவை ஒன்றை விமானத்தில் பொருத்திவிட்டு விமானத்தை மேலே தூக்க முற்பட்டார்கள். ஆனால் விமானம் மேற்கடல் எல்லையை அடைந்ததும் பல கயிறுகள் அறந்ததால் விமானம் மீண்டும் நீரில் மூழ்கி கடலின் அடித்தளத்தில் போய் இறங்கியது. பல சடலங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்தோனேஷியாவின் சூரபாயாவிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பறந்து கொண்டிருந்த இந்த விமானம் சீரற்ற காலநிலை காரணமாக கடலில் விழுந்தது. கடைசியாக மிக்க வந்திருக்கும் செய்தி, சிரியாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள 2 ஜப்பானிய பிரஜைகளில் ஒருவரை இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொல்வதை காட்டும் வீடியோ உண்மையா என்பதை தாங்கள் விசாரித்து வருவதாக ஜப்பானிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டாலோ அல்லது அந்த நோய் எதிர்க்கும் புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டாலோ அடுத்த 17 நாட்களுக்குள் எய்ட்ஸ் நோயாளர் எண்ணிக்கை 95% வீதம் குறைத்து விடலாம் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பில் கேட்ஸ் கூறியிருக்கிறார். எச்ஐவி வைரஸ் கிருமிக்கு எதிரான ஒரு மருந்து 2030 கண்டறியப்படும் என்று நம்புவதாக டாவோஸில் பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசும்போது கேட்ஸ் தனது நம்பிக்கையை தெரிவித்தார்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். பாடசாலை அதிபர்களுக்கு ராணுவ பயிற்சி அளித்து அவர்களுக்கு கர்னல் பதவியை அளிக்கும் திட்டத்தை நீக்க புதிய அரசு முடிவெடுத்திருக்கிறது. இந்த திட்டத்தை ஆரம்பத்திலேயே எதிர்த்த இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் இந்த முடிவை வரவேற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் அரசாங்க பாடசாலை அதிபர்களுக்கு ராணுவ முகாம்களில் வழங்கப்பட்டு வரும் தலைமைத்துவ பயிற்சியை நிறுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே இந்த பயிற்சியை முடித்துக்கொண்ட அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இராணுவ தரத்திலான கேர்னல் மற்றும் கேப்டன் தர பதவிகளையும் ரத்து செய்ய கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கும் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்துக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பிலே இந்த தீர்மானங்கள் பற்றி தங்களிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறுகின்றார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டான்லின்.
அதிபர்களுக்கு கேர்னல் அடுத்தது கேப்டன் இப்படியான ரேங்க் கொடுத்து இதுக்கு எஃபெக்ட் பண்ணது வந்து ஜனாதிபதி. இப்ப ஜனாதிபதி தீர்வுக்கு எஃபெக்ட் பண்ணி அதை நிறுத்தணும். இந்த செயல்பாடுகளாலும் பாடசாலை ராணுவ மேம்படுத்துறது நாங்கள் காண்றோம். பாடசாலை அதிபர்கிட்ட ராணுவ சீருடையான படங்கள் பாடசாலைகள்ல காட்டுறது இதுதான் கடந்த காலம் நடந்தது. அரசம் ராணுவ மேம்படுத்துற செயல்பாடுகள் தான் கொண்டு போனது. அதனால தான் நாங்கள் இதை பண்ண கண்டிச்சோம். அதனால இதை நிறுத்துவதற்காக ஏற்றுக்கொண்டது இந்த கல்வி அமைச்சர் ரத்து செய்யறது தீர்மானம் எடுத்தது. அது சம்பந்தமாக மேல் நடவடிக்கை எடுக்கிறது கூறுறது.
கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் போருக்கு பின்னர் இந்த பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு அவ்வேளை ஆசிரியர் தொழிற்சங்கங்களினால் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வெளியிடப்பட்டது. இதுவரை சகல அதிபர்களும் இந்த பயிற்சியை முடித்துக் கொள்ளாத போதிலும் ஒரு தொகுதியினர் இதுவரை பயிற்சி முடித்துள்ளார்கள். அவர்களில் ஒருவரான காத்தான்குடி மத்திய கல்லூரியின் அதிபர் கேப்டன் ஜூவெல் முபாரக் கல்வி அமைச்சின் இந்த தீர்மானம் தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசுகையில்,
இது எங்களுக்கு ஒரு கௌரவத்துக்காக வேண்டியும் எங்களை ஆளுமையை வளர்ப்பதற்காக வேண்டியும் தரப்பட்ட ஒரு பதவியாக தான் நாங்கள் கருதுகிறோம். வழங்கப்பட்ட அந்த பதவியின் காரணமாக நாங்கள் என்றுமே பாடசாலையிலே சீருடைகளோடு இருப்பதில்லை. பாடசாலை வைபவங்கள் ஏதாவது நடக்கின்ற போலே மாத்திரம்தான் நாங்கள் சில நேரத்தில் சீருடைகளை பயன்படுத்துவது உண்டு. அடுத்தது இந்த பதவியை பொறுத்தவரை நாங்கள் என்றைக்குமே எங்களை ராணுவ ரீதியான கேப்டன் உண்டோ அல்லது பெற்றார் அல்லது இப்ப மாணவர்கள் எங்களை கேப்டன் உண்டு அழைக்க வேண்டும் ஏனையவர்களோ அழைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதும் இல்லை. நாங்கள் அப்படி கட்டளை இடுவதும் இல்லை. இந்த ராணுவ முகாம்களுடன் இணைந்தோ அல்லது ராணுவ அதிகாரிகளுடைய கட்டளையின் அடிப்படையிலோ நாங்கள் செயல்படுவதும் இல்லை, செயல்படவும் இல்லை. இதுவரை காலம் இந்த பதவி ஜனாதிபதியின் மூலமான வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக தரப்பட்ட ஒரு பதவி. இப்பதவியை ரத்து செய்வதாயின் இன்னுமொரு வர்த்தமானி மூலமாக இப்பதவி ரத்து செய்யப்பட்டதாக எங்களுக்கு அறிவித்தல் தரப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே நாங்கள் அரசாங்க ஊழியர்கள், அரசு எடுக்கின்ற சகல முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டியவர்கள்
என்று குறிப்பிட்டார் காத்தான்குடி மத்திய கல்லூரியின் அதிபரான கேப்டன் ஜூவெல் முபாரக்.
புதிய அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் குறைந்தபட்சம் 3 பிரச்சனைகளுக்காவது தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று யாழ் மறை மாவட்டத்தின் நீதிக்கும் சமாதானத்துக்குமான ஆணைக்குழு கேட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளுடன் பிபிசியின் ஓவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ் மாவட்டத்தின் நீதிக்கும் சமாதானத்துக்குமான ஆணைக்குழுவின் தலைவர் அருட்தந்தை மங்களராஜா அவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆயிரக்கணக்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் பொறுப்பு கூறும் வகையில் நடவடிக்கை எடுப்பதுடன் இராணுவ தேவைக்காக எடுக்கப்பட்டுள்ள காணிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியேற்ற வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது பற்றி அருட்தந்தை எஸ்விபி மங்களராஜா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இந்த அரசியல் கைதிகள் 10-15 வருடங்களுக்கு மேலாக வழக்கு எதுவும் முன்னெடுக்கப்படாத நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஊனமுற்றவர்கள், இவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பொது மன்னிப்பு வழங்கி இவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படியாக இதுதான் முதலாவது கோரிக்கை. வெள்ளைவானம் கடத்தப்பட்டவர்கள், சரணடைந்து காணாமல் போனவர்கள் ஏறக்குறைய 10,000 மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு சிலருக்கு பற்றி வழக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பிரான்சிஸ் ஜோசப் அடிகள், ஜின்பவன் அடிகளார் மற்றும் சில பொதுமக்கள் சார்பில் வழக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வருடக்கணக்கில் இந்த வழக்குகள் இழுத்தடிக்கப்படுகின்றன. எனவே இந்த அனாவசிய இழுத்தடிப்புகளை தவிர்த்து இவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, இல்லாவிட்டால் இவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும், அதை விரைவில் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய இரண்டாவது கோரிக்கை
என்றார் அருட்தந்தை மங்களராஜா அவர்கள். மூன்றாவது விடயமாக, இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு, மன்னார் முள்ளிக்குளம், கிழக்கில் மூதூர் ஆகிய இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பொதுமக்களை மீண்டும் அங்கு குடியேற்ற வேண்டும் என கோரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வலிகாமம் வடக்கில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருப்பதனால் சமயம், கல்வி, பொருளாதாரம் ஆகிய மூன்று துறைகளில் அந்த பிரதேசம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அருட்தந்தை மங்களராஜா அவர்கள் கூறுகின்றார்.
இந்த வலிகாமம் வடக்கு பகுதி கத்தோலிக்கர்களுக்கும் இந்துக்களுக்கும் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. ஏனென்றால் மாவட்டபுரத்திலிருந்து கீரிமலை வரையில் உள்ள பாதையில் ஏறக்குறைய 10 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்து ஆலயங்களும் புண்ணியத்தலங்களும் இருக்கின்றன. புகழ்பெற்ற ரேணுக ஆலயமும் இங்கேதான் இருக்கின்றது. கத்தோலிக்கர்களுக்கும் இந்த பகுதியில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில ஆலயங்கள் இருக்கின்றன. மயிலிட்டி, ஊரணி, வசாவுளான் ஆகிய இடங்களில் போர்த்துகேயர் காலத்திலே இருந்தே சில ஆலயங்களும் குடியிருப்புகளும் இருந்து வந்திருக்கின்றன. இந்த இடங்களுக்கு மக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று நாங்கள் பரிந்துரைத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக ஏறக்குறைய 45 பாடசாலைகள் இந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு வசதி இல்லாத, வளங்கள் இல்லாத வேறிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பாடசாலைகள் திரும்பவும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும்.
மீள்குடியேற்றம் செய்யப்படாத காரணத்தினால் சிறந்த பயிற்சிகைக்கு உரியதும் கடல் தொழில் வளம் மிக்கதுமான வலிகாமம் வடக்கு பிரதேசம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அருட்தந்தை மங்களராஜா அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
சொற்காலத்தில் இலங்கை முழுவதிலேயும் பிடிபடுகின்ற மீனில் 30% மீன் இந்த மயிலிட்டி துறைமுகத்தை மையமாக கொண்டுதான் பிடிபட்டு வந்திருக்கின்றது. இது போது இல்லாமல் போய்விட்டது. எனவே மீள்குடியேற்ற நகர்வுகள் வேகமாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம்
என்றார் யாழ் மாவட்டத்தின் நீதிக்கும் சமாதானத்துக்குமான ஆணைக்குழுவின் தலைவர் அருட்தந்தை மங்களராஜா அவர்கள்.
இலங்கையில் அரச பொதுநிதிக்கு போய் சேர வேண்டிய சுமார் 8 பில்லியன் பணத்தை முன்னாள் பாதுகாப்புச் செயலர் கோத்தாபய ராஜபக்ஷ தன்னுடைய சொந்த பெயரில் உள்ள வங்கிக் கணக்கில் வைத்திருந்த விவகாரம் குறித்து விசாரணைகள் நடந்து வருகின்றன. புதிய ராணுவ தலைமையகத்தை அமைப்பதற்காக இந்த பணத்தை தன்னுடைய பெயரில் உள்ள கணக்கில் வைத்திருந்ததாக கோத்தாபய ராஜபக்ஷ அண்மையில் கூறியிருந்தார். அரசு நிதியை இப்படி தனியாக தன்னுடைய கணக்கில் வைத்திருக்க சட்டம் இடமளிக்கிறதா என்று இலங்கையின் ஓய்வு பெற்ற தலைமை கணக்காய்வாளர் எஸ் சி மாயா துன்னேயிடம் கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கை அரசியலமைப்பின் 149வது பிரிவு உபபிரிவு 1 அரசுக்கு வருகின்ற எந்த ஒரு வருமானமும் கருவூலத்தின், அதாவது திரை சேரியின் பொது நிதியத்தில் சேர வேண்டும். அப்படி இல்லாமல் நாடாளுமன்றத்தால் வழங்கப்படுகின்ற சிறப்பு அனுமதியின்படி மட்டுமே வேறு கணக்குகளில் நிதியை வைத்திருக்க முடியும். எனவே இங்கு இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றம் அப்படியான அனுமதியை கொடுத்திருக்காவிட்டால் தனியான வேறு கணக்கில் அரசுக்கு வர வேண்டிய பணத்தை வைத்திருந்தது அரசியலமைப்பை மீறுகின்ற செயலாகும் என்றார் இலங்கையின் ஓய்வு பெற்ற தலைமை கணக்காய்வாளர் சரத் சந்திரஸ்ரீ மாயாதுன்னே. இந்த பணத்தை தனது பெயரில் இருக்கின்ற வங்கிக் கணக்கில் வைத்திருப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்திருந்ததாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச கூறியிருக்கிறாரே என்று அவரிடம் கேட்டேன். அமைச்சரவையினால் இந்த அனுமதியை கொடுக்க முடியாது. அரசியலமைப்பின் சட்ட ஏற்பாடுகளின் படி இந்த அதிகாரம் சட்டப்படி நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்ட ஒன்று. நாடாளுமன்றத்தில் இதற்காக சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த அனுமதியின் படி வேறு ஒரு நிதியத்தின் கீழோ அல்லது வேறு ஒரு கணக்கின் கீழோ இந்த பணத்தை வைத்திருக்க முடியும். இல்லாவிட்டால் இந்த எல்லா பணமும் பொது அரச நிதியத்தின் கீழேயே கொண்டுவரப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதனை மீறுவது அரசியலமைப்பு மீறல் என்றார் முன்னாள் தலைமை கணக்கு ஆய்வாளர் எஸ் எம் மாயாதுண்ணே. நீங்கள் சொல்வதைப் போல இது ஒரு குற்றமாக இருந்தால் அதற்கு எதிராக என்ன வகையான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்?
மே பிலிபாந்தப பார்லிமெண்ட் புழுவாங் அனுமதி
பெறாமல் செய்யப்பட்ட நடவடிக்கை என்று நாடாளுமன்றம் கருதி பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு இருக்கின்ற அதிகாரத்துக்கு முரணாக செயற்படுவதற்கு அமைச்சரவையால் முடியாது. நாடாளுமன்றம் நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் சட்டத்தின்படி நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றார் முன்னாள் தலைமை கணக்காய்வாளர். கடந்த அரசாங்க காலத்தின் போது இந்த நிதி விவகாரங்கள் எப்படி கையாளப்பட்டன? நீங்கள் கூறுவதைப் போல அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாகத்தான் ஏனைய அமைச்சர்களின் நிதி நடவடிக்கைகளும் கையாளப்பட்டனவா என்று அவரிடம் கேட்டேன். அரசியலமைப்பின் 148 பிரிவின்படி அரசின் நிதி அதிகாரம் முழுமையாக நாடாளுமன்றத்திடமே இருக்கிறது. இதன்படி பொது நிதியை சேகரித்து வைப்பகத்தில் வைத்திருந்து செலவு செய்வதற்கான முழுமையான அதிகாரமும் நிர்வாகமும் நாடாளுமன்றத்திடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு விதிவிலக்கான சந்தர்ப்பம் என்று பார்த்தால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிதியை கையாள்வதற்கு ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரம் மட்டுமே அது. அரசு கடன் மற்றும் உதவிகளை பெறுகின்ற போது நாடாளுமன்றத்தின் அனுமதி அவசியம் என்று அரசியலமைப்பு ஏற்பாடுகள் இருக்கின்றன. இந்த அனுமதியின்றி பல பில்லியன் கணக்கான கடன் நிதி கையாளப்பட்டிருப்பதாகத்தான் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதனால் அரசியலமைப்புக்கு உட்படாத வகையில் இங்கு நிதி கொடுக்கல் வாங்கல்கள் நடந்திருக்கின்றன என்பதை மறுக்க முடியாத நிலைதான் இருக்கிறது என்றார் இலங்கையின் 36வது தலைமை கணக்காய்வாளர் எஸ் எம் மாயாதுண்ணே.
அகதிகளாக இந்தியாவில் தங்கியுள்ள தமிழர்கள் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக குடியேற்றம் புனர்நிர்மாணம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் சமீபத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவது குறித்து எத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்று அகதிகள் நல அமைப்பான ஆஃபரின் பணிப்பாளர் சந்திரஹாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஆர்வம் கூடியிருக்கின்றது. போர் என்ற ஒரு சிந்தனை சூழலில் செயல்பட்ட அரசு மாறி நல்லிணக்கம் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகின்ற ஒரு அரசு என்றபடியால் கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் நாடு திரும்பலுக்கு என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே சதிகளை செய்து கொடுத்தால் அவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரிலே நாடு திரும்ப வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. 10-20 வருடங்களாக சொந்த மண்ணை விட்டு வெளிநாட்டில் இருந்தவர்கள் மீள தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பதாக இருந்தால் சில அடிப்படை வசதிகளை இந்திய அரசாங்கம் செய்து கொடுத்தால் அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி அதனை வடிவமைத்து நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளோம்.
குறிப்பாக எத்தகைய உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
முக்கியமாக இவர்களுக்கு பயணிக்கும் போது அவர்கள் படகு சேவை என்பது ஆரம்பிக்கப்பட்டால் தங்களது உடைமைகளை பல வருஷங்களாக சேமித்து வைத்த உடைமைகளை எடுத்து செல்ல வசதியாக இருக்கும். அடுத்ததாக தங்களுடைய பொருட்களை எடுத்து வருவதற்கு இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு எந்த விதிகளையும் வகுக்காமல் தளர்த்தி கொடுக்கும் போது தங்களுடைய உடைமைகளை அவர்கள் எடுத்து வர வாய்ப்பாக இருக்கும். பயண பொறுப்பை இரு அரசுகள் பொறுப்பெடுக்கிறதை நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் இரு அரசுகளுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வருமேயானால் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக நில பிரச்சனை ஒன்று தீர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு இடங்கள் இருக்கின்றன, சிலரிடம் உறவினர்கள் உதவியோடு தங்கள் இடங்களை மீட்கக்கூடியதாக இருக்கின்றது, சிலருக்கு கொடுக்கப்பட்ட நில பட்டாக்கள் காலாவதியாகி அல்லது அவற்றை மீளப்பெற முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு குறைந்தது அரை ஏக்கர் நிலம் கொடுத்தார்களே ஆனால் அது மட்டுமில்லாமல் ஒரு சிறு குடிமனை அமைக்க உதவிகள் இந்திய அரசு செய்து கொடுத்தால் மகிழ்ச்சியோடு அங்கு போறதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள்.
நீங்கள் பல கோரிக்கைகளை வைக்கிறீர்கள். ஆனால் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தொகுதியினர் ஐநாவுடைய அனுசரணையுடன் இலங்கை திரும்பினார்கள். அவர்களுக்கு இதில் ஏதாவது செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா?
ஒன்றும் செய்து கொடுக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் கொள்கை அளவிலே 2012 வரைக்கும் உள்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்கள் மீளக்கூடிய அமர்த்தப்படும் காலம் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. எனவே 2012 முடியும் தருவாயில் நாங்கள் நாடு திரும்பலுக்கான முயற்சிகளை வேகமாக ஆரம்பித்து இலங்கை அரசோடும் பேசினோம், இந்திய மாநில அரசுகளோடும் பேசினோம். ஆனால் அதை முன்னெடுப்பது சற்று தாமதமாகிவிட்டது. இப்போ நடக்கின்ற முன்னேற்றங்கள் காரணத்தினாலே முயற்சிகள் தொடர்கின்றன. எனவே வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன.
இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் குடியரசு தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவியுடன் அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். சவுதி அரேபிய மன்னர் அப்துல்லா காலமானதைத் தொடர்ந்து தனது இந்திய பயணத்தை முன்கூட்டியே முடித்துவிட்டு சவுதி அரேபியா செல்ல அவர் திட்டமிட்டிருக்கின்றார். எனவே முன்பு அறிவிக்கப்பட்டதைப் போல ஒபாமா தாஜ்மஹாலை பார்க்க ஆக்ரா செல்ல மாட்டார். அமெரிக்க அதிபரின் வருகையை ஒட்டி டெல்லியில் பாதுகாப்பு வெகுவாக மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் இந்திய வருகையால் இந்திய தலைநகர் புதுடெல்லி உள்ளிட்ட நாட்டின் முக்கிய நகரங்களிலும் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலத்த பாதுகாப்பு பணிகள் நடைபெறுவதால் சனிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டுள்ளது. இந்தியாவின் குடியரசு தின விழாவில் பங்கேற்க வரும் முதல் அமெரிக்க அதிபர் இவர் என்பதாலும் இவருக்கு சிறப்பு வரவேற்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அத்தோடு இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான உறவை பலப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகவும் இது பார்க்கப்படுகிறது. டெல்லியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பெருமையாக கருதி கருத்து வெளியிட்டுள்ளனர். அதே சமயம் வேலை பார்க்கும் பெண்கள் மற்றும் வயோதிகர்களுக்கு இந்த பாதுகாப்பு பணிகள் பல இன்னல்களை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏன்னா டேக் டைவர்ஷன் எந்த பக்கமா போற வேண்டிய ரூட்டும் வேற பக்கமா திருப்பி விட்டதுனால அந்த பக்கமா வர வேண்டிய டிரைவர்ஸ் கண்டஸ்டர்ஸ்க்கும் தெரியல. டைவர்ஷன் மட்டும் சொல்லிட்டாங்களே தவிர அவங்க எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியதுக்கு எப்படி ரூட் போட்டு கொடுக்கணுங்கிறதே அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். சரி, பஸ் கிடைக்கல மெயின் ப்ராப்ளம், மெட்ரோல போகலாம் அப்படின்னு பார்த்தா மெட்ரோல அதுக்கு மேல இருக்கு, காலம் வைக்கிறதுக்கு இடம் கூட கிடைக்கல எங்களுக்கு
என்றார் டெல்லியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் லதா. புதுடெல்லியில் ஒபாமா தங்கும் விடுதியின் பகுதி, அவர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பகுதிகள் உள்ளிட்ட அவர் பயணம் மேற்கொள்ளும் வழித்தடங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு காமிராக்கள் அதிக அளவில் பொருத்தப்பட்டுள்ளது. அரசியல் வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள் பலரும் ஒபாமாவின் வருகைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள். அதே சமயம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் முழுமை பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது உருவாகக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு பணிகள் ஏற்படுத்தியுள்ள இடர்பாடுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது தவறு என்று டெல்லி காவல்துறை ஆணையாளர் பி.எஸ். பாசி கூறியுள்ளார். தேவையான அனைத்து முன் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட பின்னர்தான் பணிகளை தொடங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். ஒபாமாவின் இந்த பயணம் நடைபெறுவது வார இறுதி என்கிற காரணத்தினால் ஏற்கனவே டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து கூறுகிறார் தனியார் சுற்றுலா பயணங்களுக்கு ஏற்பாடு செய்யும் நிறுவனத்தின் அதிகாரி ஸ்ரீனிவாசன்.
சில பேர்லாம் ஃபாரின்ல இருந்து முன்னாடியே அட்வான்ஸா புக் பண்ணிருக்காங்க, 4 மாசம் முன்னாடி 5 மாசம் முன்னாடி இந்த டேட்டுக்கு போறதுக்காக இருக்காங்க. இது மாதிரி திடீர்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இண்டஸ்ட்ரீஸ்க்கே ரொம்ப பாதிக்கும். நாங்கள் போட்டு இந்த மாதிரி தாஜ்மஹால் முன்னாடியே க்ளோஸ் பண்ண போறோம், லோக்கல்ல இது மாதிரி
எத்தகைய குற்றங்கள் மற்றும் குறைகளையும் பலரும் கூறினாலும் அமெரிக்க அதிபரின் வருகையால் டெல்லி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளதை காண்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்கிற கருத்தும் பொதுவாக தெரிவிக்கப்பட்டுதான் வருகிறது.
அதிபர் ஒபாமா இந்திய பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் போது போபால் விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க வழிவகை செய்ய வலியுறுத்த வேண்டும் என்று அம்னஸ்டி அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்து அந்த அமைப்பின் இந்திய பேச்சாளர் துர்கா நந்தினி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
திரு பராக் ஒபாமா அவர்கள் பிரதம மந்திரி நரேந்திர மோடியை சந்திக்கும் பொழுது அந்த தருணத்தில் போபால் கேஸ் ட்ராஜடியில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதியை கோரி வலியுறுத்த வேண்டும், அது மட்டும் அல்லாமல் US கார்பரேஷனான டவ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி போபால்ல இருக்கிற அந்த கேஸ் ட்ராஜடி நடந்த இடத்தை முழுசா கிளீன் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைய அம்னஸ்டி வெளியிட்டு இருக்காங்க.
அந்த யூனியன் கார்பைட் நிறுவனத்துடைய பொறுப்பாளராக இருந்த வாரன் ஆண்டர்சன் அவர்கள் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் இறந்து போனார். ஒபாமாவுடைய முதலாட்சி காலத்தில் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வர எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில எந்த நம்பிக்கையில நீங்க இந்த கோரிக்கையை விடுத்திருக்கீங்க?
வாரன் ஆண்டர்சன் முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தாலும் பொறுப்பு அவரோட மட்டும் நின்று போகல. யூனியன் கார்பைடு இப்பொழுது டவ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினால் வாங்கப்பட்டுள்ளது. 20,000 பேர் உயிரிழந்திருக்காங்க, 1,000,000+ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்க நிறுவனமான டவ் கெமிக்கல்ஸுக்கும் இதில் முழு பங்கு உள்ளது. அது டவ் கெமிக்கல் நீதிமன்றம் கொடுத்துள்ள சமன்ஸை மதித்து இங்க வந்து அதில் பங்கேற்க வேண்டும். காம்பன்சேஷன் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ள காம்பன்சேஷன் மிக மிக குறைவானது. கண்டிப்பாக தக்க காம்பன்சேஷன் வழங்கப்பட வேண்டும். இவை அனைத்தையும் இந்திய தரப்பிலும் சரி, அமெரிக்க அரசாங்கத்தின் தரப்பிலும் சரி, சரிவர செய்ய வேண்டும் என்பது அம்னஸ்டியின் தரப்பு.
அம்னஸ்டியின் துர்கானந்தினி. இனி நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே ஜெயபிரகாஷ்.
மணப்பாறை நேயர் சா ஜாகிர் உசேன் எழுதுகின்ற மின்னஞ்சலில், வானொலிப்பட்டு இருக்கும் வரை 9:15 தங்களின் செய்தியை கேட்காமல் உறங்கியது இல்லை என்கிறார்.
நேயரின் கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கேட்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து உங்களது கருத்துக்களையும் எழுதுங்கள். நன்றி.
இலங்கை சம்மாந்துறை நேயர் எம்எல் சலீம் எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில், நான் சங்கரையா காலத்திலிருந்து கடந்த 25 வருடங்களாக வானொலி மூலமாக பிபிசி செய்திகளை கேட்டு வந்திருக்கிறேன். கடந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் அடக்குமுறை காரணமாக இலங்கையில் எஃப்எம் ஊடாக கேட்க முடியாமல் போனமைக்காக மிகவும் சிரமப்படுகிறேன். என் போன்ற எண்ணற்ற நேயர்களின் விருப்பத்தை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று திடமாக நம்புகிறேன் என்கிறார்.
நேரின் கருத்துக்கு நன்றி. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இலங்கையில் எமது பண்பலை மூலமான ஒலிபரப்பு நிறுத்தப்பட்டது. இப்பொழுது நிலவும் புதிய சூழ்நிலையில் இந்த ஒலிபரப்பை மீண்டும் தொடங்க முடியுமா என்பது குறித்து பரிசீலிக்கலாம். சுவிட்சர்லாந்து ஐக்கன் நேயர் சோமசுந்தரம் யோகலிங்கம், இலங்கையில் புதிய ஜனாதிபதி ஆட்சியில் இனவாதிகள், மதவாதிகள், சந்தர்ப்பவாதிகள் போன்றோருக்கு இடமளிக்காது உறுதியான நல்லாட்சி இறுதி வரை அமையுமானால் ஆசியாவில் ஒரு சுவிட்சர்லாந்தாக இலங்கை மாறும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. புனித பாப்பரசரது வருகையும் புதிய அரசுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்கிறார். சரி, அடுத்த கடிதத்துக்கு செல்லலாம் ஜெயபிரகாஷ்.
ஷாலி அப்தோ மீதான தாக்குதல் குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற லண்டன் நேயர் முகமது ஷமீஸ், இதனை சிவில் சமூகங்கள் மற்றும் நாகரிக உலகுக்கு எதிரான தாக்குதல்களாக பார்க்கலாம். கட்டுக்குள் அடங்காத பயங்கரவாத சிந்தனை போக்குகளும் சகிப்புத்தன்மையற்ற வரித்தனமான நம்பிக்கைகளும் எங்கிருந்து தோற்றம் பெற்றன என்று தெரியவில்லை. அதே சமயம் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் பல 100 கோடி மக்களுடைய ஆழமான நம்பிக்கைகளையும் அவர்கள் புனிதமாக கருதுபவர்களையும் கேலி கிண்டல் செய்து நையாண்டி சித்திரம் வரைந்து வியாபாரம் செய்ய நினைப்பவர்களது வக்கிர புத்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிறார்.
எதிர்கட்சிகள் எம்மை பழிவாங்கும் செயலில் ஈடுபட வேண்டாம் என்று மஹிந்த ராஜபக்ஷ கூறியதாக வந்த செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், இப்படி புலம்புவதும் ஓலமிடுவதும் எள்ளி நகையாட வேண்டிய விடயம். தவறை 4 சுவற்றுக்குள் செய்தாலும் அவை தக்க சமயத்தில் எடுத்துரைக்கப்படும் என்ற பட்டுக்கோட்டையாரின் வரிகள் என்றும் பொய்க்காது என்கிறார்.
வேர்களை வறுக்கும் விழுதுகள் தொடரின் 8 பாகம் குறித்து எழுதுகின்ற திருச்சி நேயர் AML நஜிமுல் ஆரிஃபின், கிராமங்களிலும் நகரங்களிலும் வயதான முதியோர்கள் படும் துன்பத்திற்கு அளவே இல்லை. முதியோர்களான கருப்புசாமி மற்றும் குருநாதன் ஆகியோர் படுகின்ற இன்னல்களையும் சமூகத்தில் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதையும் விவரித்தது மனவேதனையை தந்தது என்கிறார்.
கார்த்திக் சிதம்பரம் தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டியதாக வந்த செய்திகளை அடுத்து அவருக்கு விளக்கம் கேட்டு காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக வந்த செய்தி பற்றி பேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் நேயர் மகா நடராசா, விழுந்ததோ எழுந்திருக்க முடியாத மரண அடி, அதில் ஆதரவாளர்கள் கூட்டம் என்ன வேண்டி கிடக்கு என்கிறார்.
தாய்லாந்து முன்னாள் பிரதமர் யிங்லக் ஷினோவத் அரிசி மானிய ஊழலில் தொடர்பு பட்டிருப்பதை அடுத்து அவருக்கு அரச பதவி வகிக்க 5 ஆண்டு தடை என்ற செய்தி குறித்து எழுதுகின்ற கொழும்பு நேயர் சின்னையா ரத்னவடிவேல், இவரைத்தான் மற்ற நாட்டு தலைவர்களுக்கு கொடுக்காத மரியாதையை தந்து இலங்கை நாடாளுமன்றத்திலேயே உரையாற்ற வைத்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, இனம் இனத்தோடு சேர்ந்தது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் கோயம்புத்தூர் நேயர் ராதாகிருஷ்ணன் முத்துக்குமார், மேற்கோ கிழக்கோ கருப்போ வெளுப்போ ஆணோ பெண்ணோ ஊழல் எல்லா இடங்களிலும் பரவி வியாபித்திருக்கிறது, அதுதான் நவீன காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த மொழியாகிவிட்டது என்கிறார்.
இந்தியாவில் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாரபட்சத்தை அகற்ற இந்திய அரசு துவக்கியிருக்கும் திட்டம் குறித்து எழுதுகின்ற ஷான் ஷான் என்ற நேயர், முதலில் பெண்களிடம் மனமாற்றம் வேண்டும், பெண்கள் தம் பெண் உறவுகளை மதிக்க வேண்டும், அல்லாவிட்டால் பஞ்சு பாலுக்கு தயாராக வேண்டியதுதான் என்கிறார்.
இஸ்லாமிய அரசு குறித்த லண்டனில் நடந்த மாநாடு பற்றி எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், இந்த இஸ்லாமிய அராஜக தீவிரவாதிகளின் ஆட்டம் காணப்போகிறது, சொந்த நாட்டு மக்களையே கொடூரமாக கொல்லும் பாதகர்கள் என்கிறார்.
இலங்கையில் மாகாணங்களுக்கு அதிகார பரவலாக்கல் குறித்து இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அளித்த உறுதிமொழி பற்றி எழுதுகின்ற கனடா நேயர் முல்லைமதி, மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்குங்கள் மகிழ்ச்சி, ஆனால் தமிழர்களுக்கான தீர்வாக மாகாண அதிகாரம் ஒருபோதும் இருக்க முடியாது. தமிழினம் மிகப்பெரும் விலை கொடுத்திருக்கிறது. எமக்கான நிரந்தர தீர்வொன்றை வழங்க தவறினால் நாம் தொடர்ந்து போராடுவதை தவிர வேறு வழி கிடையாது என்று கூறியிருக்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் ராசநாயகம் வசந்தகுமார், இலங்கை தமிழ் சமுதாயம் நாட்டில் அமைதிக்காக பெரிய விலையை தந்திருக்கிறது. அந்த சமுதாயம் சுதந்திரமாக வாழ்வதை புதிய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறார்.
ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடப் போவதில்லை என்ற டாக்டர் ராமதாசின் அறிவிப்பு குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதுகின்ற நேயர் கோவை செல்லா, இந்த முடிவை எல்லா தேர்தல்களிலும் எடுத்தால் தமிழகம் உண்மையாகவே பசுமை தமிழகமாக மாறும் என்பதை மறுப்பதற்கு யாரும் உண்டோ என்று எழுதியிருக்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
இருக்கும் நேரத்தில் தற்போது வந்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி.
சிரியாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள ஜப்பானிய பிரஜைகள் இருவர் ஒருவரை இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாதிகள் கொல்வதை காட்டும் வீடியோ உண்மையானதானா என்று விசாரித்து வருவதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அமைச்சரவையின் அவசர கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டிருப்பதாக தலைமைச் செயலர் யோஷிடா சுகா குறிப்பிட்டிருக்கிறார்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.